சின்னமுத்தம்மாளும் ரங்கக்கிருஷ்ணனும் அரசியல் கவலைகள் ஏதுமின்றி சிறிது நிம்மதியாக வாழ முடிந்தது. எந்த பிரச்சனையும் ரங்கக்கிருஷ்ணனை சின்னமுத்தம்மாளிலிருந்து பிரிக்கவில்லை. கிழவன் சேதுபதியை அவன் வெற்றி கொள்ள முடியாமலே திரும்பியதில் கூட ராணி மங்கம்மாளுக்கு வருத்தம் ஏதுமில்லை. ரங்கக்கிருஷ்ணன் போகாமல் தானே ஏற்பாடு செய்து படைகளை அனுப்பியிருந்தால் கூட அந்த மரவர சீமை படையெடுப்பு அப்படித்தான் பயனற்று போயிருக்க முடியும் என்பது அவளுக்கு தெரியும். அதனால் அவள் அதிக மனம் வருத்தப்படவில்லை. இளைஞன், அரசியல் முதிர்ச்சி அதிகம் இல்லாதவன், தந்தையால் பயிற்சி அளிக்கப்படும் வாய்ப்பை கூட இழந்தவன் என்றெல்லாம் ரங்கக்கிருஷ்ணனை பற்றி சில குறைகள் இருந்தாலும் அவனை பற்றி திருப்தி என்னவோ அவற்றை விட அதிகமாக இருந்தது. நிம்மதியாக ஆளும் பொறுப்புகளை அவனிடம் விட்டுவிட்டு அவ்வப்போது அறிவுரை கூறும் அளவுக்கு ஒதுங்கி நிற்கலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. மகன் முழு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். ரங்கக்கிருஷ்ணன் பொதுமக்களின் குறைகளை அறிவதில் சமநோக்கு உடையவனாக இருக்கிறான். மக்கள் குறைகளை அறிய அடிக்கடி மாறு வேடத்தில் சகல பகுதிக்கும் நகர பரிசோதனைக்கும் சென்று வருகிறான். கர்வம் இல்லாமலும் மக்களோடு பழகுகிறான். எளிமையாக இருக்கிறான். நீதி வழங்கும் இன்றியமையாத நேர்மையும் ஒழுக்கமும் இருபுறமும் சீர்தூக்கி பார்க்கும் குணமும் அவனிடம் உள்ளன. நாயக்க வம்சத்திலும் அக்கம் பக்கத்திலுள்ள பிற ராஜ வம்சங்களிலும் பட்ட மகிழ்ச்சியை தவிர பல பெண்களை மணந்து கொள்வது வழக்கமாக இருந்தும் ரங்கக்கிருஷ்ணன் ஏகபத்தினி விரதம் உள்ளவனாக வாழ்கிறான். தெய்வ பக்தி உள்ளவனாகவும் தர்மசீலனாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் அவனை பற்றி எண்ணி எண்ணி பெருமைப்பட்டால் அவனுடைய தாய் ராணி மங்கம்மாள். ஆண்டுகள் ஓடின. ரங்கக்கிருஷ்ணனின் ஆட்சி திறமையால் தந்தை சொக்கநாத நாயக்கர் இழந்திருந்த சில பகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. ஆட்சி அமைதியாக நடைபெற்றது. மங்கள்மாள் எதிர்பார்த்தது போல் ரங்கக்கிருஷ்ணன் மக்களிடம் நல்ல பெயர் வாங்கினான். ஆட்சி முறையின் ஒழுங்குகளால் அவன் புகழ் எங்கும் பரவிற்று. பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் அவன் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தான். அவனும் சின்னமுத்தம்மாளும் உயிருக்குயிராக ஒருவரை ஒருவே நேசித்தார்கள். அந்த இனிப்பிரையா காதலை பார்த்து ராணி மங்கம்மாள் பெருமகிழ்ச்சி அடைந்தாலும் உள்ளூர ஒரு மனக்குறையும் இருந்தது. இவர்களுக்கு மனமாக இத்தனை ஆண்டுகளில் பின்னும் மக்கட்செல்வம் இல்லையே என்ற குறைதான் அது. ஆறு ஆண்டுகள் நீடித்த அந்த குறை ஏழாவது ஆண்டில் தீர்ந்தது. சின்னமுத்தம்மாள் கருவுற்றிருந்தாள். இச்செய்தி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. அரண்மனை வட்டாரத்தில் திருவிழா கொண்டாட்டம் போல் ஒரு உவகையை பரப்பியது. இந்த நல்ல செய்தி மங்கம்மாள் இந்த நல்ல செய்தி அறிந்ததும் நிறைய தான தர்மங்களை செய்தாள். சாந்திகள் ஹோமங்களையும் செய்வித்தாள். இந்த அந்த ஆண்டின் வசந்த காலமும் வந்தது. சித்ரா பௌர்ணமிக்கும் மங்கம்மாளும் ரங்கக்கிருஷ்ணனும் சின்னமுத்தம்மாளும் மதுரைக்கு போய் ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவத்தை தரிசு விட்டு வந்தார்கள். அந்த ஆண்டு கோடை வெயில் எல்லா ஆண்டுகளையும் விட மிகவும் கடுமையாக இருந்தது. திருச்சாபுரத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அனல் பறந்தது. அரண்மனை வளையக்காரர் ஒருவர் நல்ல மங்கள வேலை பார்த்து சின்னமுத்தம்மாளுக்கு விசேஷமான வளையல்களை அணிவித்தார். வளைகாப்பு வைபவத்தின் போது ரங்கக்கிருஷ்ணனும் ராணி மங்கம்மாளும் உடன் இருந்தனர். சின்னமுத்தம்மாளின் தோழிகளும் அரண்மனை பெண்களும் மகிழ்ச்சியோடு கூட்டமாக கூடி நின்று வளைகாப்பு அணிவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் மங்களமான பாடல்களை இனிய குரலில் பாடினார்கள். ரங்கக்கிருஷ்ணா, உனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் பெரியவனாகி வளர்ந்த பின்பாவது இந்த கிழவன் சேதுபதியை எதிர்த்து ஒடுக்க முடிகிறதா என்று பார்க்க வேண்டும் என்றாள் மங்கம்மாள். இதற்கு அவசியமே இராதம்மா. உலகம் உள்ளவரை கிழவன் சேதுபதியும் நித்திய ஜீவியாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு பேசுகிறீர்கள் நீங்கள். வாஸ்தவம்தான், இங்கு யாரும் சாஸ்வதமும் இல்லையப்பா. ஆனால் கிழவன் சேதுபதி யமனே வந்தாலும் அவனுக்கு பிடி கொடுக்காமல் சாக்கு போக்கு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிவிடுவார். அவர் அப்படி செய்யக்கூடியவர்தான் அம்மா. ஆனால் காலம் வந்துவிட்டால் யாரும் தப்ப முடியாது. சேதுபதி மட்டுமல்ல, நீ நான் எல்லோரும் தான். என்னை சொல், ஒப்புக்கொள்கிறேன். உனக்கு என்ன வந்தது? நீ வாலிப பிள்ளை, இன்னும் நீண்ட காலம் சிரஞ்சீவியாய் இருந்து வாழ வேண்டும், ஆள வேண்டும். உன்னை ஏன் இதில் சேர்த்து கொள்கிறாய் மகனே? வாலிபன் வயோதிகன் என்ற வேறுபாடுகள் எல்லாம் குற்று உனக்கு கிடையாதம்மா. புயலில் சில சமயம் நன்றாக முற்றி உதிரக்கூடிய நிலையில் உள்ள கனிகள் எல்லாம் அப்படியே காம்பில் தங்கிவிட பூவும் பிஞ்சும் காயும் தரையில் உதிர்ந்து அழிந்து விடவும் நேரலாம் அம்மா. இதை கேட்டு அவன் தாய் மங்கம்மாள் அவசரமாக அவன் அருகே நெருங்கி வந்து விரைந்து அவனது வாயை பொத்தினாள். மங்களமான வேளையில் இந்த அமங்கலமான பேச்சுகள் போதும் ரங்கக்கிருஷ்ணா. வளைகாப்பு பாடல்கள் மகிழ்ச்சி ஒளியில் ராணி மங்கம்மாளும் ரங்கக்கிருஷ்ணனும் பேசிய இந்த பேச்சுக்களை மற்றவர்கள் கேட்கவில்லை. ரங்கக்கிருஷ்ணன் தற்செயலாக தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தான். ஆனாலும் அவனுடைய தாய் அந்த அமங்கலமான வார்த்தைகளை அச்சான்யமாக நினைத்தாள். அபசகுனமான எண்ணினாள். அது எண்ணி மனதிற்குள் அஞ்சினாள். பரிகாரங்கள் செய்தாள். திருச்சிராபுரம் அரண்மனை கலகலப்பாக இருந்தது. சின்னமுத்தம்மாள் மகிழ்ச்சியாய் இருந்தாள். அவள் வயிற்றைப் போலவே மனமும் நிறைந்து பூரித்து கொண்டிருந்தது. ஒரு மாலை வேளையில் அவளும் ரங்கக்கிருஷ்ணனும் அரண்மனை நந்தவனத்தில் காற்றை வாங்கியபடியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறக்கப் போகிற குழந்தை ஆண்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது நாள் வரை எதுவும் நான் நினைக்கவில்லை சின்ன முத்தம்மாள். இப்பொழுதுதான் நினைக்க தொடங்குகிறேன். அதுவும் நீ ஆணாக இருக்க வேண்டும் என்று சொல்வதால் நான் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் அல்லவா? அதுவும் பெண்ணாக பிறந்து என்னை போல் கஷ்டப்பட வேண்டுமா? நீ இப்போது என்ன கஷ்டப்படுகிறாயாம்? என்ன கஷ்டப்படவில்லையாம்? பட்டத்தாசையாக இருப்பது கஷ்டமா? அரண்மனை வாசம் கஷ்டமா? புகழ்பெற்ற ராணி மங்கம்மாளின் மருமகளாக இருப்பது கஷ்டமா? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதுதான் இப்போது கஷ்டம் என்று சொல்லி புன்னகை பூத்தாள் சின்ன முத்தம்மாள். ஒரு நாளும் ஒரு விதத்திலும் உனக்கு கஷ்டம் வராமல் நான் பார்த்து கொள்வேன் முத்தம்மா, கவலைப்படாதே என்று அவளுக்கு பதில் கூறி ஆதரவாக அணைத்தபடி அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் ரங்ககிருஷ்ணன். பெண்கள் எல்லோரும் ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுகிறார்கள், ஆண்கள் எல்லோரும் பெண் குழந்தைக்கு ஆசைப்படுகிறார்கள் என்று போகிற போது சிரித்தபடி அவனிடம் கூறினாள் முத்தம்மாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. முதல் ரங்ககிருஷ்ணனுக்கு காய்ச்சல் போல உடல் சூடேறி கொதித்தது. முதலில் கழுத்தில் வீங்கினார் போல் ஒரு ஊற்றம் தெரிந்தது. பொண்ணுக்கு வீங்கி என்றார்கள். கண்களில் எரிச்சல் தாங்க முடியவில்லை, உணவு செல்லவில்லை, எல்லாமே கசந்து வழிந்தன. வந்திருக்கும் நோய் என்னவென்று யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. முகத்திலும் உடம்பிலும் முத்து முத்தாக வெடித்து பின்பே அவனுக்கு பெரியமை போட்டிருப்பது புரிந்தது. முதலில் லேசாக தென்பட்டாமை முத்துக்கள் அடுத்த நாள் அருநெல்லிக்காயாக உடல் முழுவதும் அப்பி மொய்த்திருந்தன. உடல் வலி கொன்றது. உறக்கமும் மறவில்லை. உண்பன பருகுவன எல்லாமே கசந்து வழிந்தன. எதுவும் வேண்டியிருக்கவில்லை. மஞ்சளையும் வேப்பிலையையும் உடலில் அறுத்து பூச சொன்னார்கள் அரண்மனை வைத்தியர்கள். ராணி மங்கம்மாள் தான் ராணி என்பதை மறந்து ரங்ககிருஷ்ணன் தாயாக மட்டுமே மாறி அவனருகே இருந்து கவனித்தாள். பணிவிடைகள் செய்ய ஓடி ஆடும் உடல்நிலையில் இல்லாவிட்டாலும் சின்ன முத்தம்மாளும் அருகே இருந்தாள். வழி தெரியாமல் இருக்க மிகப்பெரிய தலைவாளை குறுத்திலையில் விளக்கெண்ணெயை தடவி அதில் ரங்ககிருஷ்ணனை கிடத்த நேர்ந்தது. அவனுக்கு தன் நினைவே இல்லை. வைத்தியம் செய்வதை விட விரைவில் இறங்கி தனிந்து அருள் செய்யும்படி மாரியம்மனை வேண்டிக் கொள்வதுதான் பயன்படும் மகாராணி என்று வைத்தியர்கள் எல்லோரும் கூறினார்கள். ராணி மங்கம்மாளும் சின்ன முத்தம்மாளும் அரண்மனையில் உள்ளவர்களும் மக்களும் எங்கள் மன்னரை காப்பாற்று தாயி என்று அம்மனை பிரார்த்தித்தார்கள். அரண்மனை கட்டிய வேப்பிலை கொத்துக்களைப் போல மனிதர்களின் முகங்களும் வாடித் தொங்கின, களை இழந்தன. இன்னும் சில நாட்களில் தாயாக போகும் சின்ன முத்தம்மாள் ஓயாமல் கண்ணீர் சிந்தினாள், கலங்கினாள். கணவனின் உடல் ரணத்தை வழியையும் தான் ஏற்றுக்கொண்டு அவனை வழியிலிருந்து ரணத்திலிருந்தும் மீட்க முடியவில்லையே என்று மனமுருகினாள் அவள். ராப்பகலாக மகனின் அருகிலேயே இருந்த மங்கம்மாள் அரையுடலாக தேய்ந்து போனாள். கோயில்களின் விசேஷ அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. அம்மை இறங்கவும் தனியவும் எல்லா அம்மன் கோயில்களுக்கும் வேண்டுதல்களும் காணிக்கைகளும் நேர்ந்து கொண்டாள் ராணி மங்கம்மாள். தன் வாழ்நாளிலேயே கணவன் இருந்தபோது தவிர வேறு எந்த காலத்திலும் இவ்வளவு பெரிய துயர வெள்ளத்தில் மூழ்கியதில்லை, வருந்தியதில்லை. ரங்ககிருஷ்ணன் முதல் சில தினங்களில் அனலடைப்பட்ட புழு போல துடித்தான். பின்னால் தன் நினைவின்றி கட்டை போல் மயங்கி கிடந்தான். அவனுடைய வளமான பொன்னிற உடலில் அம்மை கோரமாக விளையாடியிருந்தது. கண்கள் கருத்து வறண்டு நூர்ந்த கிணறுகள் போல் விகாரமாக தென்பட்டன. ரங்ககிருஷ்ணனை பார்த்து அவன் மனைவி சின்ன முத்தம்மாள் கதறி கதறி அலையும் பட்ட வேதனைகளையும் கண்டு கற்பவதியான அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என்று கவலையாயிருந்தது மங்கம்மாளுக்கு. அதனால் சின்ன முத்தம்மாளை ரங்ககிருஷ்ணனின் அறைக்குள் வராமல் அவளே தடுக்கவும் தடுத்தாள். நீ கற்பிணி, பூவும் வாசனையும் அலங்காரமுமாக அம்மை போட்டிருக்கிற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதம்மா என்று சின்ன முத்தம்மாளை கடிந்து கடிந்து கொண்டிருந்தாள் ராணி மங்கம்மாள். மாமியாரோ கணவனை பார்க்க வரக்கூடாது என்றால் கணவனை பார்க்காமல் இருப்பதற்கு சின்ன முத்தம்மாளால் முடியவில்லை. இருதலை கொல்லி எறும்பு போல் தவித்தாள் அவள். திருச்சிராப்பூரம் அரண்மனையில் கடும் சோதனை நிறைந்த நாட்கள் தொடங்கின. அரண்மனையில் பகலிலும் இருள் சூழ்ந்தது. ஒருவர் முகத்திலும் கலையில்லை. துயரம் சூழ்ந்த மௌனம் எங்கும் கனத் தொடங்கியங்கியிருந்தது. எங்கும் எந்த செயலும் நடைபெறாமல் அரண்மனைக்குள் எல்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டன. நாலாவது நாள் மாலை ரங்ககிருஷ்ணனுக்கு லேசாக நினைவு வந்தது. பேச முடியாமல் கழுத்திலும் கன்னத்திலும் கொப்பளங்கள். தாயை நோக்கி கண்ணீர் சிந்தியபடி மௌனமாக இருந்தான் அவன். வாயை திறந்து உதட்டை அசைத்தாலே வலி கொன்றது. கவலை வேண்டாம் மகனே, சீக்கிரம் தணிந்துவிடும். தலைக்கு தண்ணீர் விட்டுவிடலாம் மகனே. அதுவரை பல்லை கடித்து கொண்டு பொறுமையாயிரு என்று அழுகையிலேயே அவனுக்கு சொன்னாள் ராணி மங்கம்மாள். கணவன் இருந்து போன பின்பு அரசியல் பொறுப்புகள் அவனை கல் நெஞ்சக்காரியோ என்று பிறர் நினைக்கும் அளவிற்கு மாற்றியிருந்தன. அவள் எதற்குமே கலங்கி கண்ணீர் சிந்தியதில்லை. இன்று மக்கள் மகன் மேல் இருந்த பாசத்தால் அவனை அழாதை மகனே என்று ஆறுதல் கூறிவிட்டு தான் சிறு குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுதாள் மங்கம்மாள். ஒவ்வொரு வார்த்தையாக சிரமப்பட்டு உச்சரித்து ரங்ககிருஷ்ணன் பேசினான். குரல் கிணத்துக்குள் இருந்து வந்தது போல் இருந்து நலிந்து ஒழித்தது. அம்மா, அன்று உலகின் நிலையாமையை பற்றி உங்களிடம் பேசி கொண்டிருந்த போது யாரும் சாஸ்வதமில்லை என்று சொன்னது நினைவிருக்கிறதா? போதுமடா மகனே, இப்போது எதற்கு அந்த அம்மங்கள பேச்சு? நன்றாக பழுத்து நெகிழ்ந்து காம்பிலிருந்து தானே உதிரக்கூடிய நிலையில் உள்ள பழங்கள் உதிராமல் மரத்திலேயே தங்கிவிடுவதும் பூ என்று இளமையானவை உதிர்ந்து விடுவதும் சகஜமானது என்று போதும் நிறுத்து என்று அவன் வாய் போத்தினாள் ராணி மங்கம்மாள். மகன் நினைவூட்டும் பேசிய வார்த்தைகள் அவளை மேலும் கலக்கின. மனதை தேற்றிக் கொள்வது மிகவும் சிரமமாக இருந்தது. உள்ளே அந்த ரங்கத்தில் அவளே தடுக்க முயன்றும் கேளாமல் ஏதோ இடைவிடாதபடி அழுது கொண்டிருந்தது. இரவு முழுவதும் அவள் மனதில் அதே இடைவிடாத அழுகை நீடித்தது. மறுநாள் அதிகாலையில் விடிவதற்கு இன்னும் 4-5 நாளிகையில் இருக்கும்போது இருள் பிரியாத வைகரில் ரங்கக்கிருஷ்ணனுக்கு மீண்டும் நினைவு வந்தது. அப்போது ராணி மங்கம்மாள் அருகில் இருந்தாள். அறையில் இருந்த திவ்ய பிரபந்த ஏடுகளை சுட்டி காட்டி யாராவது சுவாமிகளை வரவழைத்து பிரபந்த சேவிக்க சொல்லுமாறு தாய்க்கு ஜாடை காட்டினான் அவன். உடனே திருவரங்கத்திற்கு பல்லக்கை அனுப்பி பரம வைஷ்யரான ஒரு வைத்திகரை அழைத்து வர செய்தாள் மங்கம்மாள். 12 திருமண் காப்பும் ஒளி திகழும் முகமண்டலமுமாக சாட்சாத் பெரியாழ்வாரே நேரில் எழுந்தருளியது போல் ஒரு பரம வைஷ்யர் அங்கே எழுந்தருளினார். பிரபந்தம் சேவித்தார். துளங்கு நீள்முடி அரசர்தம் குறிச்சில் தொண்டை மன்னவன் தின்திரள் ஒருவர்க்கு உளம்குள் அன்பினோடு இன்னருள் சுரந்தங் கூடு நாளிகை ஏழுடன் இருப்ப விலங்குள் மற்ற அவர்க்கு அருள் செய்தவாறு அடியேன் அறிந்து உலகம் அளந்த பொன்னடியே அடைந்து உயித்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே கண்ணீரண்ட குரலில் பாடல் ஒலித்தது. அந்த திவ்ய சப்தம் செவிகளில் ரிங்காரமிட்டு தெய்வீகமாக உருளும் போது ரங்கக்கிருஷ்ணன் உலகம் அளந்தவனின் பொன்னடியே சென்று சேர்ந்திருந்தான். வைகரி புள்ளினும் ஆர்ப்பரிக்க காவிரி நீர் சலசலக்க பூபாலராக ஒளிங்கள் ஒளிகள் பூரிக்க இளங்குளிர் காற்று எழில் வீச உலகில் பொழுது புலந்து கொண்டிருந்த போது திருசிரபுரம் அரண்மனையில் அதே பொழுது அஸ்தமித்து விட்டது. அரண்மனை அழுகுரலில் மூழ்கியது. மனிதர்கள் துயர வெள்ளத்தில் மூழ்கினால் உணர்வுகளின் குருதி கசிந்தது. மகனின் மரணம் என்று ஒரு பேரதிர்ச்சியில் வீழ்ந்து விட்ட ராணி மங்கம்மாளின் கண்முன் எதிர்காலம் எதிர்கால அரசியல் பொறுப்புகள் என்று வேறு 2 பெரிய அதிர்ச்சிகளும் மிக அருகில் தெரிந்தன. ரங்கா, எனக்கு ஏன் இத்தனை பெரிய சோதனை என்று மகன் சரணமடைந்து அர்ப்பணமாகிவிட்ட அதே உலகளந்த பொன்னடிகளில் கண் கலங்கி போய் அப்போது உள்ளம் உருகி தியானித்தாள் அவள்.